We see from 119 Psalm each verse every week. நாம் 119வது சங்கீதத்திலிருந்து ஒவ்வொரு வசனமாக நாம் பார்த்து வருகிறோம். Psalm 119, 119வது சங்கீதம். Dear people, God's word is the light to our path. தேவனுடைய வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வழிகாட்டி. When we don't have this word of God as our guide, we will go astray. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே வழிகாட்டியாக இல்லை என்றால் நாம் வழிதப்பி போய்விடுவோம். Suppose if you travel in an aeroplane, ஒரு ஆகாய விமானத்தில் நீங்கள் பறப்பீர்களானால், the pilot should be very careful when he operates that aeroplane. அந்த பைலட் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த விமானத்தை ஓட்டிச் செல்வது அவசியம். Because he has to travel so many miles, அவன் அநேக ஆயிரக்கணக்கான மைல்கள் அவன் பிரயாணம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. இட் இஸ் நாட் டிராவலிங் லைக் அந்த ரோட். அவன் அங்கே ரோட்டில் பிரயாணம் பண்ணுவதை போல பண்ணுகிற பிரயாணம் அல்ல அது. ஹீ ஆல்மோஸ்ட் ஃப்ளைஸ் அரவுண்ட் 30,000 feet ஹை எபோ த எர்த். ஏறக்குறைய 30,000 அடிகளுக்கு மேலான இடத்துல மேலே இந்த பூமியை விட்டு அவன் பறந்து கொண்டிருக்கிறாங்க. மோரோவர் த எர்த் ஆல்சோ ரொட்டேட்ஸ் அபவுட் 160 kilometers பெர் அவர். இந்த பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. ஏறக்குறைய 1,600 kilometers அளவில் பூமியானது சுற்றி கொண்டிருக்கிறது. அப்ப ஒரு இடத்துல அது இருக்கிறது இல்லைங்க. இட்ஸ் நாட் இன் ஒன் பிளேஸ், இட்ஸ் ஜஸ்ட் ரொட்டேட்ஸ். இந்த பூமியானது 1,600 kilometers வேகத்தில் ஒரு மணி நேரத்துக்கு அது மாறிட்டே இருக்கு. Not only that, this earth rotates around the sun. இது ஒரு இடத்தை விட்டு அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குதுங்க. சூரியனை சுற்றியும் இது சுற்றி கொண்டிருக்கிறது. அரவுண்ட் 1,10,000 kilometers ஸ்பீட் பெர் அவர் இட் மூவ்ஸ் அபவுட். இந்த பூமியானது 110,000 kilometers வேகத்தில் சூரியனை சுற்றி அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. This pilot is in the sky about 30,000 feet high, so he has to reach the destination, the place where he has to land. ஆகவே இந்த பைலட் ஆனவன் அவன் போய் சேரும்படியான அந்த நாட்டில் அந்த நகரத்தில் அவன் இறங்க வேண்டும். So can the pilot be careless in operating the aeroplane? அப்ப இந்த விமான ஓட்டி அந்த ஆகாய விமானத்தை கவனமாக செய்வானுங்களா? There are so many operations, so called so many names which are being, actually I was searching and I was studying on that, but I could not really understand the terminology and the things that they are using in finding out the direction and the place to which they have to go. அப்ப நான் இதை பற்றி நான் படிக்கும்படியாக யோசித்த வேளையில் அவர்கள் ஒரு சிக்னலை மாத்திரமல்ல பல சிக்னல்களை அதை உபயோகப்படுத்தி அவர்கள் அந்த இடத்திற்கு போகும்படியாக செயல்படுகிறதில் காட்டுகிற கவனத்தை குறித்து நான் படித்த வேலையில் என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஐ குட் நாட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் இட். சோ மெனி சிக்னல்ஸ் விச் தே ஹாவ் டு ஃபாலோ, ஆன் த ஒன் ஹேண்ட் திஸ் ஒன், ஆன் த அதர் ஹேண்ட் தட் ஒன். பட் ஸ்டில் த பைலட் லேண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி இன் த சிட்டி வேர் ஹி ஹேஸ் டு லேண்ட் இன் த ரைட் டைம் இன் த ரைட் பாத் த ட்ராக். அவன் பாருங்க, ஆனால் கூட சரியான நேரத்தில் சரியான திசையில் போய் சரியான நகரத்தில் அந்த சரியான ட்ராக்ல இறங்கும்படியாக ஹி ஹேஸ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் கெட்டிங் த ரேடியோ சிக்னல் அண்ட் மெனி அதர் திங்ஸ். அந்த ஒளி கேட்கும்படியானது எந்த இதில் இறக்கணும் எல்லாம் அவன் கவனமாக இருக்க வேண்டிய. என்ன இஸ் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் கேரிங் சோ மெனி பீப்புள் இன் தி ஏர்கிராஃப்ட். ஆகவே அந்த இடத்துல அத்தனை பேருக்கு அவன் உத்தரவாதமாக இருக்கிறான். பட் இஸ் வெரி கேர்ஃபுல் இன் லுக்கிங் அட் எவ்ரி சிக்னல் தட் இ ரிசீவ்ஸ் இன் ஆபரேட்டிங் தி ஏரோப்ளேன். ஆனா அவன் அந்த விமானத்தை இயக்குவதில் அவ்வளவு கவனமாக இருந்து அதை ஒட்டி செல்ல வேண்டும். சம்டைம்ஸ் ஹி ஹஸ் டு டிராவல் அட் எ ஸ்ட்ரெச். சில சமயங்களில் ஒரு நேரா போகணுங்க, இறங்கவே இல்லை. ஐ ரிமெம்பர் ஒன்ஸ் ஐ டிராவல்ட் இன் பிரிட்டிஷ் ஏர்வேஸ். ஐ காட் இன் டு சென்னை அண்ட் ஐ லேண்டட் இன் லண்டன். இட் டுக் 13 hours, 11 hours I believe. ஒரு சமயத்தில் சென்னையில் ஏறிட்டு எங்கேயுமே நிறுத்தலைங்க, பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நேராக லண்டனில் போய் இறக்குனாங்க. 13 hours, 11 hours எனக்கு ஞாபகம் இல்லை. நேராக அங்கே கரெக்டாக போய் அங்கே இறக்குனாங்க. ஸோ இட்ஸ் வெரி எ ஒர்க் விச் ஹேஸ் டு பி வெரி வெரி அட்டென்டிவ் அண்ட் டு பி கேர்ஃபுல் ஒன். ஆகவே அவன் கவனமாக செய்யலன்னா செய்ய முடியாதுங்க. ஈவன் இந்த வே ஆஃப் ஷிப்பை எடுத்துக்கங்க, அது கூட இன்றைக்கு தேர் ஆர் லைட் ஹவுசஸ் இன் தோஸ் டேஸ், அந்த நாட்களில் அங்கே இந்த லைட் ஹவுஸ் இருக்கும். பட் டுடே தேர் ஆர் இந்த பிகாஸ் ஆஃப் த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி சோ மெனி திங்ஸ். பட் த ஒன் ஹூ ஆபரேட்ஸ் த ஷிப் ஹேஸ் டு பி வெரி கேர்ஃபுல். ஹீ இஸ் இன் த சீ. அவன் கடலில் இருக்கிறவனும் கூட அங்கே அவன் ஜாக்கிரதையா அதே திசையில் போகணும். Suppose if he turns, if deviates some degrees, konjam oru degree konjam maarna kuda, at the end he will land up in another place. Vera edathila poi senjiruvaanga. Dear people, we are traveling in a sea, in the air. Namma kaattila parandu kondirukkom, kadalila prayanam seidhu kondirukkom. Your ship and the plan is so small and tiny when you consider the whole atmosphere, the sky, the vanathai idella nee paakkum bolude unudaiya prayanangiradhu oru chinna aeroplane, oru chinna oru kadalila irukkira kappalai pole. But unless there is carefulness and diligence in the travel, you may be deviated to a wrong direction. அதை நீங்கள் கவனமாக இருந்து அதை செயல்படுகிற காரியத்தில் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தவறிவிட முடியும். You will end up in catastrophe. வாழ்க்கையில் அழிவை ஏற்படுத்தி விட முடியும். Dear people, more than that, அதை காட்டிலும் the word of God is the one which guides you. அதை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தை which guides your life, உன்னுடைய வாழ்க்கை வழிகாட்டுகிற ஒன்று. ஆகவே இதுதான் உனக்கு தேவை. You need this. இது உனக்கு அவசியம். Even today God is speaking to man through his word. இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக மனிதனோடு கூட பேசுகிறார். He wants you to follow his word. அவருடைய வசனங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். In bringing up, in building up your life, உடைய வாழ்க்கையை கட்டுகிறதுல, in building up your family, உடைய குடும்பத்தை கட்டுகிறதுல, you need God's wisdom. உனக்கு தேவனுடைய ஞானம் தேவைங்க. The wisdom comes from the word of God. ஞானம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் வருகிறதுங்க.
So how important this word of God is. அவருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம்.
In Hosea 4:6, பழைய ஏற்பாட்டில் ஓசியாவின் புத்தகம் 4வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களே. We have so much of concern about our children and our family. நம்முடைய மக்களை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம எவ்வளவோ கருத்தாக இருக்கிறோம், எவ்வளவு நம்ம அதை குறித்து ஜாக்கிரையாக இருக்கிறோம். That's very good. It should be. அது நல்லது, அப்படித்தான் நம்ம இருக்க வேண்டும். அதுல தவறு என்பது கிடையாது. But when you forget the word of God, நீ ஆண்டவருடைய வார்த்தையை நீ மறந்துட்டீனா, அதுக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ முக்கியத்துவம் கொடுக்காமல் போனால், if you don't give importance to God's word, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால், when God's word is not the priority of your life, உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ முதல் இடத்தை கொடுக்கவில்லை என்றால், what God says, ஆண்டவர் என்ன சொல்றாரு. ஓசியா 4:6 ஓசியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் இங்கே ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லுகிறார். ஓசியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் தேவன் தாமே இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இங்கே என்ன சொல்றார், நான் மன்னிக்கணும், ஓசியாவின் புத்தகம் 4:6 ரைட், ஓசியா 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆண்டவர் சொல்றாருங்க, என்ன சொல்றாருன்னா, மை பீப்புள் ஆர் டெஸ்ட்ராய்ட் ஃபார் த லேக் ஆஃப் நாலேஜ். இங்கே அவர் சொல்றாரு, கடைசியில் அவர் சொல்றாரு, சீயிங் தௌ ஹஸ் ஃபர்காட்டன் த லா ஆஃப் மை ஆஃப் தை காட், I will also forget thy children. நீ வேதத்தை மறந்துட்ட, அதனால உன் பிள்ளைகளை நான் மறந்துட்டேன். Dear people, do you think that God tells this casually? ஏதோ சும்மா சொல்றாரு நினைக்கிறீங்களா? No, இல்லைங்க. God is very specific. தெளிவா சொல்றார். அவருடைய எழுத்து ஒரு எழுத்தாகிலும், ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகிறது இல்லை. It will never pass away. Bible says, because you have forgotten my word. My word is not your guiding principle. ஆண்டவருடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில உன்னை வழி நடத்தலப்பா, அதனால நான் உன் பிள்ளைகளை எல்லாம் மறந்துட்டேன். If God forgets our children, what do you think that the of any hope that we could have for them? ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை மறந்துட்டா, அவளுக்கு நம்ம என்ன நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல முடியுங்க. ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றார், நீ வேதத்தை மறந்துட்டப்பா, அதனால உன் பிள்ளைகளை நான் மறந்துட்டேன். நான் இப்படியே சொல்றேன், பட் இஃப் யூ ரிமெம்பர் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் கிவ் இம்பார்டன்ஸ் அண்ட் கிவ் ஹீட் டு த வேர்ட் ஆஃப் காட், நீ ஆண்டவருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாயானால், காட் வில் ரிமெம்பர் யுவர் சில்ட்ரன், பிள்ளைகளை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். God will remember your children to be taken care of in every aspect. உன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஆகவே 119வது சங்கீதத்தில், when you turn to Psalm 119, 119வது சங்கீதத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். Psalm 119, இங்கே சங்கீதக்காரன் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. Psalm 119, 4th verse. உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். ஏன் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நான்கு முக்கியமான குறிப்புகள் தியானத்தில், த ஃபோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் விச் ஐ ஹவ் டோல்ட் யூ ஆல்சோ குட் பி அப்ளைட் ஃபார் திஸ் வர்ஸ். இந்த வசனத்தை நீங்க எடுத்துக்கொண்டு கூட நீங்க தியானிக்கலாம். முதலாவது பாயிண்ட் நான் சொன்னேன், ஆண்டவருடைய குணாதிசயத்தை, அவருடைய செயலை குறித்து அந்த அதிகாரத்திலேயோ அந்த வசனத்தை குறித்தோ நீங்க சிந்திக்கலாம். அப்ப இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, வாட் இஸ் காட்ஸ் நேச்சர் அண்ட் வாட் இஸ் காட்ஸ் ஆக்ஷன் டீட், அவர் என்ன காரியத்தை இங்கே அவர் செய்கிறார், அவருடைய சுபாவம் என்னங்கிறத இந்த வசனத்துல நீங்க சிந்தித்து பாருங்க. சோ யூ குட் அப்ளை தட் கைடிங் பாயிண்ட்ஸ் at every place of the Bible, Vedathile ella edathilume neenga apply pannalanga. Fourth verse, thou hast commanded us to keep thy precepts diligently. Appa aandavar oru kattalai koduthirukkar, inge enna solrarana, idu it is the commandment of God. Idu aandavarai கை கொள்ளும்படி ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் தேவன். God has commanded us, இதை அவர் அவிதமாக கட்டளையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் தேவனை குறித்து சிந்திக்கும் பொழுது அங்கே He has given a commandment, ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். தமிழில் நான்காவது வசனத்தில் பாருங்க, கருத்தாய் கை கொள்ளும்படி கற்பித்தீர். You have taught us to keep the word of God diligently. அம்மையாலே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பாதுகாப்பாய் கொடுக்கப்பட்ட ஆண்டவருடைய வசனத்தை கருத்தாய் கை கொள்கிறோமா? Do we really be careful enough to hold the word of God? இன்னைக்கு பாருங்க, சபைகளில் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. இந்த சர்ச்சஸ் Teaching God's word is missing almost. ஏறக்குறைய போதிக்கிறதே இல்லைங்க. So called worship is entertaining people. பாடல்கள் பாடுகிறது, உற்சாகமா பாடி அங்கே அவர்களை ஒரு பொழுதுபோக்கை கழிப்பதை போல காணப்படுகிறது. In the YouTube and all, so many songs which are sung in the modern tunes are being watched by lakhs of people in the YouTube. இந்த தற்கால இசையில பாடுகிற கிறிஸ்தவ பாடல்களை லட்சக்கணக்கான மக்கள் கேட்டு ரசிக்கிறார்கள். But they are not interested in God's word. தேவனுடைய வார்த்தையில் அவர்களுக்கு ஆர்வம் இல்லைங்க. But God says, I have given you a commandment. நான் ஒரு கட்டளை கொடுக்கிறேன். அது என்னன்னா, இந்த கட்டளையை கருத்தாய் கை கொள்ளுப்பா. You must be careful. Suppose there is a surgeon, ஒரு அறுவை சிகிச்சை டாக்டர் இருக்கார். அவர் சப்போஸ் ஒரு ஆபரேஷன் பண்ணணும், ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும். அவர் ஒரு உறுப்பை, ஒரு வளர்ச்சியின் உறுப்பை எடுக்க வேண்டும். முக்கியமாக நீங்க சப்போஸ் கேன்சரஸ் க்ரோத் அண்ட் ஆல், புற்றுநோய் போன்றவர்களெல்லாம் நல்ல ஊடுருவி இருக்கும் மற்ற பகுதிகளில். கேன் த டாக்டர் பி சோ கேஷுவலி டூயிங் திங்ஸ்? அந்த அறுவை சிகிச்சை செய்கிறவர் கவனீனமாக அதை செய்வாருங்களா? சோ எவ்ரி நர்வ் அண்ட் பிளட் வெசல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு சின்ன நரம்பும் ரத்த குழாயும் ரொம்ப முக்கியமானது. So he'll be very careful in using the knife. ஆகவே அந்த கத்தி உபயோகப்படுத்த ரொம்ப கவனமா இருப்பாருங்க. So it is concerned with the life of a person. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சார்ந்திருக்கிறது. Suppose if this doctor is carelessly cutting some important part, what will happen to that person? இந்த டாக்டர் கவனீனமாக ஒரு பகுதியை அப்படியே துண்டித்து விட்டார்னா அந்த நபருடைய காரியம் என்ன ஆகிறது? Dear people, more than that, the word of God is very important. We have to be diligently careful enough in handling the word of God.
அன்றைய வார்த்தையை கையாளுவதில் நாம் அதிக ஜாக்கிரதையர்களாய் காண வேண்டும், அதிக எச்சரிக்கையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு வாட் இஸ் த மென்டாலிட்டி ஆஃப் த பீப்புள் டுடே? ஆனால் இன்றைக்கு மனுஷருடைய நிலை எப்படி இருக்கிறது?
From the beginning, the word of God is being challenged.
ஆரம்பத்திலிருந்து, in the Garden of Eden, ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு சவால். தேவன் சொன்னது உண்டோ? ஆண்டவர் இப்படி சொன்னாரா? அதை நீ நம்பலாமா? அதை ஏற்றுக்கொள்ளலாமா? அதன் அடிப்படையில் நீ வாழலாமா? Did God say like this? Can you trust it? Can you live accordingly? இன்றைக்கு பிசாசு என்ன பண்றான்? இந்த வார்த்தையை புறக்கணிக்கும்படியாக செய்கிறான். The devil makes you to despise God's word. Dear people, you would have despised God's word hitherto, but not anymore.
ஒருவேளை நீங்க இது நாள் வரைக்கும் அவருடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அலட்சியப்படுத்தாதீங்க. God says, if you despise God's word, I will despise your family. அவருடைய வார்த்தையை புறக்கணிப்பாயானால் உன்னுடைய குடும்பத்தை நான் புறக்கணித்து விடுவேன்.
So, from the beginning, the devil is challenging people with the word of God. அவனுடைய வார்த்தையை குறித்து அவன் சவால் விட்டுக் கொண்டே இருக்கிறான்.
You see, in the Old Testament, the book of Exodus, யாத்திராகமத்தை நீங்க எடுத்துக்குங்க. இங்க பாருங்க, God brought out these people from the slavery of 430 years. These people of Israel.
இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. செங்கல் அறுத்து கட்டடம் கட்டுறது அவங்க வேலை. To make bricks and building, build buildings. They were slaves, அடிமைகளாக இருந்தார்கள். But when they cried, God heard their cry. அவர்கள் அழுத பொழுது, கத்து ஆண்டவரை கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் சத்தத்தை கேட்டார்.
God miraculously brought these people from Egypt. பெரிய அற்புதங்களை செய்து இந்த மக்களை அந்த எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாருங்க. So when he divided the Red Sea for them.
சிவந்த சமுத்திரத்தை அவர்களுக்காக பிளந்தார். So they took them to Mount Sinai. சீனாய் மலைக்கு கொண்டு போனார்.
He gave the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தாருங்க. So in order to receive God's word, Moses went up. அங்கே மலையின் மேலே மோசே போறாருங்க.
மோசே was there 40 days, night and day. Day and night without eating food, receiving God's word for this people. இந்த மக்களுக்காக இரவும் பகலும் 40 நாட்கள் மோசே அங்கே மலையில் ஆண்டவரிடத்தில் பெற்றுக் கொண்டிருக்கிறார்.
But what did these people do? ஆனா இந்த ஜனங்க என்ன செய்தாங்க தெரியுங்களா? They knew God called Moses to give the word of God.
ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக மோசேயை தேவன் அழைத்திருக்கிறார் என்பது இந்த ஜனங்களுக்கு தெரியுங்க. Because God spoke to those people through Moses in the previous chapters. முன்னால் அதிகாரங்களில் ஆண்டவர் இவ்விதமாக மோசேயின் மூலமாக இந்த மக்களோடு பேசினார் என்பதை அறிந்திருந்தார்கள்.
But dear people, see, the heart of man is so wicked. மனிதனுடைய இருதயம் அவ்வளவு பொல்லாததுங்க. Exodus 32nd chapter, 32nd அதிகாரத்தை நீங்க திருப்பீர்களானால் இங்க நாம பார்க்க, இங்க என்ன நடக்கிறது? இந்த ஜனங்க சொல்றாங்க,
this is so much of unfaith, அவிசுவாசம். Dear people, these people are talking with unfaith, அவிசுவாசத்தோட பேசுறாங்க.
பாருங்க, நமக்கு ஏன் விசுவாசம் இல்லை?
Why we don't have faith? Do you know that? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுங்களா? Do you know why you don't have faith? How will we get faith? விசுவாசம் நமக்கு எப்படி வருங்க?
Can we go and buy faith by money? பணத்தை கொடுத்து விசுவாசம் வாங்க முடியுங்களா? வாங்க முடியாது. Even you may pay crores and crores of rupees, you can't buy a dot of faith. ஒரு சின்ன விசுவாசத்தின் ஒரு சின்ன துளிய துகளை கூட நீங்க வாங்க முடியாதுங்க. The biggest or the richest man in the world can't buy a dot of faith by all the money that he has. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார மனுஷன் அவனுடைய எல்லா பணத்தை கொண்டும் கூட இந்த விசுவாசத்தினுடைய ஒரு சின்ன துகளை கூட அவன் வாங்க முடியாதுங்க. You may ask, how can I get this faith? இந்த விசுவாசம் எனக்கு எப்படிங்க கிடைக்கும்? You see, these people are acting in a different way with an unfaith. இந்த ஜனங்களை பாருங்க, 32 அதிகாரத்தில் பார்த்துட்டு இந்த விசுவாசம் எனக்கு எப்படி கிடைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். I will tell you how you can buy this faith freely. இலவசமாக நீங்க இந்த விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொள்ளறான்னு உங்களுக்கு சொல்றேங்க. With this faith you can conquer this world. விசுவாசத்தினால உலகத்தையே நீ ஜெயிக்க முடியும். So you see, 32nd chapter of Exodus, யாத்திராகமம் 32 அதிகாரத்தை திருப்பீர்களானால் இந்த ஜனங்க பேச்ச பாருங்க. You see this, the way of talking these people, எப்படி பேசுறாங்க. பழைய ஏற்பாட்டில் 111வது பக்கத்தில் 1வது வசனத்தில் மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமரிக்க ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டங்கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், அதனால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். ஓ, அண்ட் வென் த பீப்புள் சா தட் மோசஸ் டிலைட் டு கம் டவுன் அவுட் ஆஃப் த மவுண்ட், the people gathered themselves together unto Aaron and said unto him, up, make us gods which shall go before us, for as for this Moses, the man that brought us up out of the land of Egypt, we wot not what is become of him. அவனுக்கு என்னாச்சே தெரியல, இந்த மோசே போனா ஒருவேளை அங்கே செத்துட்டானா என்னமோ தெரியலையே. We don't know what happened to Moses. Ennaachu therla. Oh, probably he would have died. Because he didn't eat for 40 days and 40 nights. 40 naal avan saapidla setthu thaan poyirpaan. Dear people, when you wait upon God, not only 40 days, 40 years, there is no need for food. 40 varusha avanukku aagaram thevala. This word of God is your food. Avanudaiya vaatha unudaiya aagaram. But these people are calculating in a human way of calculation. Manusha kanakkidla ivanga kanakku podranga. Many of us are calculate things according to our human perceptions, understandings, ways. Manitha nilaigalila, manitha kaariyangalila, manitha thanmaigalilaye nama kanakku podranga. இவங்க சொன்னாங்க, அந்த மோசேக்கு என்னாச்சோ தெரியலப்பா, 40 ஆச்சு அந்த இறங்கி வரவே இல்லை. ஆகவே எங்களுக்கு நீங்க தெய்வத்தை உண்டு பண்ணோம், நாங்கள் கொண்டாந்து பொண்ணெல்லாம் கொடுக்குறோம், ஒரு தெய்வத்தை உண்டு பண்ண, அது எங்களை வழி நடத்தட்டும். Dear people, I tell you, when you forsake God and God's ways, you will make plenty of idols for you, thinking that they will safeguard you and protect you and guide you. நீங்க ஆண்டவர் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா மனுஷீக பிரகாரமாக நிறைய விக்கிரகங்களை உண்டாக்குவீர்கள். அது உங்களை பாதுகாக்கும், அது உங்களுக்கு வழிகாட்டும், அது உங்களை கொண்டு செல்லும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு அநேக தெய்வங்களை உண்டாக்குவீர்கள். Dear people, you are making so many idols even today. இன்றைக்கு நீங்களும் கூட நிறைய விக்கிரகங்களை உண்டாக்குறீங்க. What are all those idols? அந்த விக்கிரகங்கள் என்ன? Your own wisdom, உன்னுடைய ஞானம், your own thinking and calculations, உன்னுடைய யோசனை, உன்னுடைய வழியில, your own experience, உன்னுடைய அனுபவம்,
What is the use of believing God? We will make our own way to solve out this problem. நம்ம இந்த மோசே இது ஆண்டவருடைய காரியத்துக்கு எதிர்பார்த்து என்ன பிரயோஜனம்? நம்ம ஒரு வழியை உண்டாக்கலாம்.
See, God promised Abraham a generation.
ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு ஒரு சந்ததி உருவாக்கி கொடுக்கிறேன்னு சொன்னாருங்க.
But God was waiting for 25 years in order to shape Moses, Abraham and Sarah to receive that blessing.
ஆபிரகாமும் சாராளும் அந்த ஆசீர்வாதத்தை குழந்தையை கொடுப்பேன் சொன்னதை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் 25 ஆண்டுகள் அவர்களை ஆண்டவர் உருவாக்கினார்.
Because he was coming from a heathen land, ஒரு புரஜாதித்துவத்திலிருந்து அந்த மனுஷன் வந்தவர். So God took 25 years to shape him. அவனை உருவாக்குறதுக்கு 25 வருஷம். Dear people, I come from a heathen background. I was a rank Hindu, not knowing anything about the Bible. நான் ஒரு இந்து, வேதத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. But when I was a student, God took many years to shape me. என்னை உருவாக்கும்படியாக ஆண்டவர் அநேக ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். So many failures, அநேக தோல்விகள். So many trials, அநேக சோதனைகள். So many difficulties, அநேக கஷ்டங்கள். But I tell you, all those things were real foundations for my spiritual life to stand and to the ministry.
இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவருக்காக நின்று அவருடைய பணியை செய்யும்படியாக போடப்பட்ட அஸ்திவாரங்கள்.
So God took 25 years to shape Abraham. Abraham அங்க 25 வருஷம் காத்திருக்கிறார். What did Sarah? சாரா என்ன செய்தா தெரியுங்களா? Abraham's wife. I think our time is coming up very close by, but still Genesis.
அங்க ஆதியாகமத்தை பாருங்களே. ஆதியாகமத்தில் சாரா என்ன சொன்னா? இப்படித்தான் செய்தாங்க. She did the same thing. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு, ஆனா கூட அது எப்ப நடக்குமோ தெரியாது, நடக்குமோ நடக்காதோ.
She was thinking it is, of course God has promised us, but we don't know whether it will fulfill or not.
அது நடக்குமோ நடக்காத தெரியாது. ஆகவே நீ என்ன பண்ணு,
மை slave Hagar is there, through her I will give her as your second wife, so through her I will get a son.
இப்ப சொன்னா இந்த மாதிரி அங்க ஜெனசிஸ் 16 சாப்டர் ஆதியாகமம் 16 அதிகாரத்தில் சொன்னாரு, இங்க ஆகார் இருக்கிறா பாரு, அவளை நான் உனக்கு கொடுக்கிறேன். ரெண்டாவது மனைவியா, இந்த முதல் மனைவி சொல்றா பாருங்க, ரெண்டாவது மனைவியா நான் உனக்கு கொடுக்கிறேன், எனக்கு அது மூலம் பிள்ளைகள் வரட்டும். ஜெனசிஸ் 16:1-2. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். ஆராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். Even Abraham obeyed that.
Dear people, until today, you know, through Hagar, Ishmael, and the whole Muslim community in the world has come. முழு முகமதிய சமுதாயம் இன்றைக்கு உலகத்தில் வந்தது இந்த இஸ்மவேல் மூலமாகத்தான். ஆனால் ஆண்டவச்சனார், அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான்.
He'll be an evil man. How God's word is true. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி உண்மையா இருக்கிறது பாருங்க. ஆகவே இந்த ஜனங்க நினைச்சாங்க, மோசேக்கு என்னாச்சோ தெரியல, so make God's for us. ஆகவே எங்களுக்கு நீங்க கடவுளை உருவாக்கிருங்க.
Dear people, I was a man worshipping idols, not knowing the living God.
ஜீவனுள்ள தேவனை அறியாதபடி விக்கிரங்களை தொழுது கொண்டு வந்தேன்.
But now I know they are simply man-made idols. அவைகள் மனுஷனா உண்டாக்கினவைகள். They are not living gods. ஜீவனுள்ள தேவன் அல்ல. But these people were did the same thing. இன்றைக்கு செய்தாங்க. Dear people, when you neglect, when you set aside God's word, you will be expert in making gods. வேத வசனத்தை நீ என்னைக்கு புறக்கணிக்கிறையோ அன்னைக்கு நீ கடவுள்களை உண்டாக்குறதுல கை தேர்ந்த நபராகத்தான் இருப்பீங்க. The same thing God did. These people did the same thing. இந்த ஜனங்க தான் செய்தாக. So when Moses got the word of God and coming down from the mountain, மலையிலிருந்து மோசே ஆண்டவருடைய வார்த்தையை இறங்கி பெற்றுட்டு கொண்டு கீழே வரும் பொழுது, he saw the idols and he was broken down. அம்மையால அந்த விக்கிரகத்தை பார்த்துட்டு அவர் உடைபட்டு போனாருங்க. யோ, these people seeing all the things which God has done for them. இந்த ஜனங்கள் ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை செய்ததை தெரிஞ்சும் இப்படி, how could these people do like this? எப்படி செய்ய முடியும்? Dear people, your heart is so wicked. Your heart and my heart is so wicked. மிக பொல்லாததாக இருக்கிறது. So the word of God will keep you away from sin, or sin will keep you away from the word of God. பாவம் வேதத்திலிருந்து உங்களை விலக்கும், அல்லது வேதம் பாவத்திலிருந்து உங்களை விலக்கும். When I was meditating these portions, இந்த பகுதிகளெல்லாம் நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, I made a prayer. நான் ஒரு ஜபம் செய்தேன். So many things to talk about, but I don't have time. நேரம் எல்லாம் நிறைய என்ன பேச வேண்டியிருக்கு, எனக்கு நேரம் இல்லை. What I prayed, நான் என்ன ஜபம் பண்ணேன்றதை, Acts of the Apostles 20th chapter. அப்போஸ்தலர்கள் 20th அதிகாரம். This is the thing that I prayed. அப்போஸ்தலர்கள் 20th அதிகாரம், இதுதான் நான் ஜபம் பண்ணினேன். என்ன ஜபம் பண்ணனா, Here St. Paul was warning these people of city of Ephesus. எபேசு பட்டணத்து இந்த மக்களை எங்க பவுல் எச்சரிக்கிறார். He was traveling in those days through so many dangers. பலவிதமான அபாயங்கள். இந்த பகுதியை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். பலவிதமான அபாயங்களின் வழியாக ஊழியத்துக்காக அவர் கடந்து போகிறார். He labored 3 years in the city of Ephesus. எபேசு பட்டணத்தில் 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். இப்போ வந்து இன்னொரு வழியாய் போய் கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, Acts of the Apostles 20th chapter 15th verse 15th verse அவிடமிட்டு மறுநாளிலே கியோ தீவுக்கு எதிராக வந்து, பவல் கூடுமானால் பெந்தகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டுமென்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடி கெபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமு தீவு பிடித்து த்ரோக்கில்லியோன் ஊர் துறையிலே தங்கி மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தோம். மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு சிட்டி ஆஃப் எபேசஸ். இன் தோஸ் டேஸ் த ட்ராவல் வேர் டேஞ்சரஸ் இன் த ஷிப் ஆஸ் வெல் அஸ் இன் த லேண்ட். காடு, மிருகங்கள், கடல் பிரயாணங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டங்க. ஆனால் வென் ஹீ வாஸ் வெரி இன் த பிட்டி ஆஃப் சிட்டி ஆஃப் மில்லேட், அங்கே அந்த எபேசு மூப்பரை அழைச்சி சொல்கிறான். அந்த 17th வசனத்தில், மிலேத்திலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். வரவழைத்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 18th வசனத்தில், அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாக இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு மனத்தாழ்மையோடு, மிகுந்த கண்ணீரோடும், யூதருடைய தீமையான யோசனைகள் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி, I preached the word of God with tears. I was telling you, dear people. ஆனா என்ன நடக்கும் தெரியுங்களா? ஆனா இப்ப நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன், என்ன சொல்றேன்னா 29th verse, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடுகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஐ நோ சென்ட் பால் சேஸ், டியர் பீப்புள், ஆஃப்டர் ஐ லீவ் யூ திஸ் திங் வில் ஹேப்பன் டு யூ ஈவன் அமங் யூ, ஃபார் ஐ நோ திஸ் தட் ஆஃப்டர் மை டிபார்ட்டிங் ஷெல் கிரீவியஸ் ஊல்ஸ் enter in among you, not sparing the flock, also of your own selves shall men arise, speaking perverse things to draw away disciples after them. உங்களுக்குள்ளும் நாம் போன பின்னாக தப்ப விடாத ஓநாய்கள் வரும், உங்களிலுமே சிலர் எழும்பி மாறுபாடானவர்களை போதிப்பீர்கள். You will teach perverse things. Beware. So I pray this morning, Lord, keep this church, இந்த சபையை காத்துக்கொள்ளும். Even after my departure, நான் போனாலும் கூட, it is not the building that is important, கட்டிடம் முக்கியம் அல்ல, but the church. Dear people, hold on to the word. Hold on to God. தேவனுடைய வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள், தேவனை பற்றிக் கொள்ளுங்கள். God will hold on you. தேவன் உங்களை பற்றிக் கொள்வார். God will guide you, lift you up, guard you. தேவன் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். ஆகவே ஆண்டவர் கருத்தாய் கை கொள்ளும்படி கற்பித்தீர். God taught us to keep the word of God diligently. ஆண்டவருடைய வார்த்தை கருத்தாய் கை கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிறார். தயவுசெய்து அதை நீங்கள் பின்பற்றுங்கள். God will bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய அருமையான சத்தியத்துக்காய் எமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் இருந்திருக்கிற அருமையான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஐயோ மோசே மலையில் இருந்த பொழுது இந்த ஜனங்கள் கன்று குட்டிகளை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். உங்களிலே தப்ப விடாத ஓநாய்கள் உங்களில் எழும்பும், உங்களில் சிலையில் இரும்பி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, இந்த சபையை காத்துக்கொள்ளும். ஒருவேளை ஒரு சிலர் தப்பி பிழைக்கும்படியாக உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் காத்துக்கொள்வீரானால் அது மிக உன்னதமான காரியம். இந்த நாட்களில் எங்கு பார்த்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்காமல் கள்ள உபதேசங்களினாலும் மனிதர்களை மேன்மைப்படுத்தி கொண்டு ஆண்டவரே தங்களை தாங்களை மெச்சிக்கொண்டும் பாராட்டிக்கொண்டும் பணத்தை மையமாக வைத்தும் மனிதனுடைய புகழ்ச்சியை மையமாக வைத்தும் இன்னும் பலவிதமான காரியங்களை மையமாக வைத்தும் இன்றைக்கு ஊழியங்கள் திரளாய் நடைபெறுகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை போதித்து மக்களை வழிநடத்துகிறவர்கள் இன்றைக்கு ஆண்டவரே ஏறக்குறைய விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலையில் ஆகிவிட்டார்கள். எரேமியாவில் சொன்ன வண்ணமாக தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடாத பஞ்சம். ஆகவேதான் பவுல் சொன்னார், திமோத்தேயே கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கி, preach the word, the people will turn their ears to fables. ஆண்டவரே, இந்த சபையை காத்துக்கொள்ளும். உடைய வசனத்தின்படி வாழுகிற மக்களை நீர் எழுப்பும். தங்களுக்கென்று தங்களுடைய விருப்பங்களின்படியான விக்கிரகங்களை அவர்கள் தேடி போவார்களானால் ஆண்டவரே அவர்களை நீர் மறந்து விடுவீர். உடைய பிள்ளைகளை நீர் மறந்து விடுவீர். உடைய வாழ்க்கை கர்த்தரால் மறக்கப்பட்டு போனதாய் காணப்படும். அதில் ஒருவருக்கும் அது நேரிட வேண்டாம். ஆண்டவரே ஒருவருக்கும் அது நேரிட வேண்டாம். இந்த காலங்களில் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளும்படியாக அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய உணர்வை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.